செல்வம் செவி செல்வம் முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதலில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியினுடைய திருக்குறள் மருந்து அதிகாரத்திலிருந்து. முதல் குறள், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். எல்லோருக்கும் மிகவும் தெரிந்த ஒரு திருக்குறள் தான். இந்த திருக்குறளினுடைய விளக்கம் என்னன்னா, ஒரு நோயாளியின் நோயினை அதன் குறியினால் இன்னதென்று அறிந்து கொண்டு நோய் ஏற்படுவதற்கான அடிப்படை காரணத்தையும் ஆராய்ந்து அந்த நோயை தீர்க்கக்கூடிய வழிமுறையினையும் அறிந்து அவ்வழியில் பிழைப்படாமல் மருத்துவம் செய்ய வேண்டும் என்கின்றார் இந்த குறளின் வழியாக திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் மற்றும் ஒரு குறள், உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல். இதற்கு விளக்கம் என்னன்னா, மருத்துவன் நோயாளியின் தன்மையையும் நோயின் அளவையும் மருத்துவம் செய்வதற்கு ஏற்ற காலத்தையும் மருத்துவ நூல் நெறிகொண்டு நன்கு எண்ணி பார்த்து மருத்துவம் செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கேட்க இருப்பது சினிமா. கேட்டு ரசித்த அந்த பாடல் வெண்ணிற ஆடை திரைப்படத்தில் இடம்பெற்றது. இந்த திரைப்படம் பலருக்கும் திருப்புனை கொடுத்த ஒரு திரைப்படம். குறிப்பாக வெண்ணிற ஆடை நிர்மலா, வெண்ணிற ஆடை மூர்த்தி ஆகியோர் அந்த படத்தினுடைய பெயரையே தங்களுடைய அடைமொழியாக சுமந்து வருகின்றார்கள். இதை போலவே ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் அறிமுக படமாக அமைந்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் நடித்த திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் தன்னுடைய 81வது வயதில் கடந்த 12ஆம் தேதி அன்று இயற்கை எழுதினார். இவரை பற்றி சொல்லணும்னா ஒரு வித்தியாசமான நடிகர், கதாநாயகனாக நடித்துள்ளார், நகைச்சுவை பாத்திரம் ஏற்று நடித்துள்ளார், வில்லனாக நடித்துள்ளார். மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய முதல் கதாநாயகன் இவர் என்றும் சொல்லலாம். அதே போலவே ரஜினிகாந்த் அவர்களுடைய முதல் கதாநாயகனாக நடித்த படத்தில் வில்லனாக இவர் நடித்துள்ளார். இவரை பற்றி நாம் நினைக்கும் பொழுது நமக்கு முதலில் தோன்றுவது தங்கப்பதக்கம் திரைப்படம். அந்த தங்கப்பதக்கம் திரைப்படத்தில் இவர் சிவாஜிக்கும் கே ஆர் விஜயா அவர்களுக்கும் மகனாக நடித்திருப்பார். சிவாஜி அவர்களுக்கும் நடிகர் திலகம் அவர்களுக்கும் இவருக்கும் ஒரு 12 வயது வித்தியாசம்தான். அதே போலவே இவருக்கும் கே ஆர் விஜய் அவர்களுக்கும் 8 வயது, கிட்டத்தட்ட ஒரு 10 வயதிற்குள்ளார்கள் வயது வித்தியாசம். இவர் மூத்தவர், இருந்தாலும் அவருக்கு மகனாக நடித்திருப்பார். அந்த படத்தில் அதாவது ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு மிகவும் காரணம் அந்த எதிர்கதாநாயகன் அதாவது வில்லன் பாத்திரம் ஏற்று நடிப்பவர்கள் எவ்வளவுக்கு அவ்வளவு சிறப்பாக நடிக்கிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது கதாநாயகனுக்கு சிறப்பு சேர்க்கும். அந்த ஒரு பெரிய ஒரு விஷயத்தை இந்த படத்தில் அந்த திரைக்கதை செய்திருக்கும். சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஒரு நடிப்பு மிகவும் மிளிர்வதற்கு ஒரு பெரிய காரணமாக அமைந்தது இவருடைய கதாபாத்திரம். அதாவது இவர் தந்தை ஒரு மகனிடம் ஒரு கண்டிப்பாக நடந்து கொள்கின்றார், ஆனால் அதையெல்லாம் தன்னுடைய வீழ்ச்சிக்காகவே அவர் அப்படி செய்கின்றார் என்கின்ற ஒரு மனோபாவத்தினுடைய படம் முழுக்க இவர் பயணித்திருப்பார். ஒரு புரிதல் இல்லாமலேயே அப்பாவினுடைய கண்டிப்பு நம்முடைய பாதுகாப்பு அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாமலேயே அந்த படம் முழுக்க நடந்திருக்கும். மிகவும் அற்புதமாக காட்சி அமைக்கப்பட்ட அந்த சில காட்சிகளை இன்று கேட்டு ரசிப்போமா?
உங்களுக்கு தெரியாதா, எனக்கு அதிகமா குற்றவாளிகளுடைய பேர் தான் தெரியும். அந்த வகையில என் பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. என் பேர் ஜெகநாத், வீட்டுல என்ன ஜெகன் கூப்பிடுவாங்க. நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? என்ன சட்டத்தை காணும், இங்க வரதுக்கு முன்னால என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க?
சொல்லி திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண சொல்லு.
நாளைக்கு நானும் உங்க அம்மா வந்து விட்டு கொடுத்தாலும் போயிடும். அப்பா வீடு உங்களுக்கு இல்ல, வேற யாரு? எனக்கு விமலாவும் தனி குடிக்கிறப்பா. ஆமா, அதுக்காக ஏப்பா சரி வீடு பாக்கணும். இது ஒன்றே சொத்து, உங்க பாட்டாறு வீடு. எனக்கு பிறகு உனக்கு தானே சேரணும்.
எனக்கு இந்த வீடு தேவையில்லை.
இந்த வீடு உங்க ரெண்டு பேருக்கு தாராளமா இல்லையா?
வீடு தாராளமா இருக்கலாம், ஆனா இங்க இருக்கிறவங்க மனசு தாராளமா இல்லையே.
என் பார்த்த பக்கம் திரும்பியே பேசிட்டு இருக்கேன். என் பக்கம் திரும்பி பேசுறது,
நீங்களும் என் பக்கம் திரும்பிட்டா அப்புறம் பிரச்சனைக்கே இரவு.
மத்தவங்களை என் பக்கம் திருப்பி தான் பழக்கம், நான் மத்தவங்க பக்கம் திரும்பி பழக்கம் இல்லை.
அங்கதான் உங்க பலகீனமே இருக்கு. எல்லாரும் உங்க இஷ்டப்படிதான் நடக்கணும்னு பிரியப்படுறீங்களே தவிர மத்தவங்களுடைய உணர்ச்சியை நீங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை.
நான் யார புரிஞ்சுக்கிறேன்னு சொல்றேன்,
உங்க மகனை. அவனுடைய உணர்ச்சிகளை சின்ன வயசுல இருந்தே உங்ககிட்ட எனக்கு சுதந்திரம் இல்லாம போச்சு. விட்டு ஓடிப்போம். திரும்பி வந்த பிறகு கூட நீங்க ஒரு குற்றவாளி மாதிரியே நடத்துறீங்க. வீடுதான் செய்யாதீங்க, வேலை பார்க்கற இடத்துலயாவது சந்தோஷமா இருக்காங்க. நீ அங்கேயே தலைக்க நிம்மதியை கேட்டுட்டீங்க. இத்தனை தரப்படியே இல்லை சந்தேகப்பட்டதுக்கு அப்புறம் மக்கள் எப்படி நடத்தாங்க? அதனாலதான் உங்களுக்கு நான் தள்ளியே நம்ம துடிக்கிறேன்.
அப்பா இனிமே நான் பேசலாமா? ஜெகன், உங்களுடைய ஆழமான பேச்சில் இருந்து உங்க அப்பாவை எவ்வளவு தூரம் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன் தெரியும். ஒரு மகன் தகப்பனை இவ்வளவு தூரம் புரிஞ்சு வச்சிருக்கும் போது அந்த தகப்பன் மகனை பத்தி எவ்வளவு தூரம் தெரிஞ்சு வச்சிருப்பான்? ஆனா ஒண்ணு மட்டும் நீ ஞாபகம் வச்சு, நான் வேலை போட்டது செடிக்குதாப்பா, மரத்துக்கு இல்ல. இவன் என் கண்களுக்கு சரியான காட்சி வைக்கிறேன். இனிமே இந்த நிலைப்பாட்டு தேவைகள் போடுச்சுன்னா நீ தாராளமா இதை விட்டு விட்டு போவோம். அப்பா ஏ, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்லையே. நான் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமா உனக்கு புரியல இல்ல? நீ தலை குடிக்கிற போறது எனக்கு பிடிக்கிறப்பா. காரணம் என் புரிஞ்சுவான சக்தி எனக்கு இல்லப்பா.
நல்லது நேயர்களே, நாம் இதுவரை கேட்டது தங்கப்பதக்கம் திரைப்படத்தில் நடிகர் திலகம் அவர்களும் ஸ்ரீகாந்த் அவர்களும் இணைந்து பேசிய சில காட்சிகளை கேட்டு மகிழ்ந்தோம். இதைப் போலவே அவர்கள் இருவரும் சேர்ந்து வேர்நாமிடு திரைப்படத்திலும் மிகவும் சிறப்பாக நடித்திருப்பார்கள். ஸ்ரீகாந்த் அவர்கள் எதிர்நீச்சல் திரைப்படத்தில் நகைச்சுவை கலந்த ஒரு கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார், அதுவும் மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கும்.
புதுசா கேக்குற என்ன பார்த்து
நம்ம அழகான ஆக்லாண்ட்ல பெரும்பாலான வீடுகள் பாஃபர்ட் தாம்சன் கம்பெனி மூலமா தான் விற்கப்படுது வாங்கப்படுது. அந்த நம்பிக்கையான கம்பெனி மூலமா நீங்களும் உங்க வீட்டை வாங்கவோ விற்கவோ செய்யணுமா? உடனே நம்ம தமிழ் தம்பதியை தொடர்பு கொள்ளுங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, ரியல் எஸ்டேட் துறையில நல்ல அனுபவம் உள்ள அருமையான தம்பதி. உங்க மனசுக்கு பிடிச்ச வீட்டை அவங்க அழகா தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. உங்க சொந்த வீட்டை விற்கணும்னாலும் நல்ல லாபத்துல செஞ்சு கொடுப்பாங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, நம்பிக்கைக்குரிய பாஃபர்ட் அண்ட் தாம்சன் தம்பதி. தொடர்புக்கான தொலைபேசி எண்கள் சவுந்தர் 021-686-788, ஷீபா 021-678-778, வீட்டு தொலைபேசி 630-1108. இனிமே வீடு வாங்க தயக்கம் உண்டா?
மாஸ்டர்ஸ், வீடு வாங்கிவிட்டீர்களா? குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் கிடைக்கவும், குறைந்த செலவில் இன்சூரன்ஸ் எடுக்கவும், மார்கேஜ் மாஸ்டர்ஸ், 23 வருட அனுபவம், இலவச சேவைக்கு அணுகவும் நாதன் சுவாமிநாதன். மார்கேஜ் மாஸ்டர்ஸ், 619 டொமினியன் ரோட், தொலைபேசி எண் 630-7171 அல்லது 821-707-540. மார்கேஜ் மாஸ்டர்ஸ்.
மாமோய், நம்ம கல்யாண நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, சாஃப்ரான் போலாங்க மாமா? நம்ம அடுத்த வீட்டா இருக்கானிக்கா, போன வீக்கெண்ட் சவுத் இண்டியன் பஃபேக் போயிட்டு வந்து இட்லி தோசை பொங்கல்னு அப்படியே நம்ம ஊர் மெனுவை கலக்குறாங்களாம். நம்மளும் போறோம். உங்களோட வேலை செய்தில அந்த செவத்த தம்பி, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சாஃப்ரான் கேட்டரிங் தானாமா. குரூப் சின்னதோ பெருசோ அசத்துறாங்களாம். இப்ப மணுக்கால ஒரு பிரான்ச் இருக்காமே, சீக்கிரம் சட்டுக்குட்டுன்னு போனை போட்டு டேபிள் புக் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாமாமா.
Saffron Restaurant, 31 Ponsonby Road, 378-2122. Offer our Manukau Branch, 57M Cavendish Drive, 263-9999. Saffron Indian Restaurant, toko.nz. For more specials and events, follow us on Facebook.
Marna magale, marna magale, vaadam kaalam soodum mangalame, mangalame.
போட்ட வித மரமாகி பழமாகி நாம எல்லாரும் அந்த பழத்தை இன்னைக்கு வரைக்கும் சுவையா பேசிட்டு இருக்கோம்னா, தேவர் மகனை அடிச்சுக்கிறதுக்கு இன்னொரு படம் வந்துதா தெரியல. அதில் நடிச்சிருந்த ரேவதிக்கு சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருதையும் வென்றார். பஞ்சவர்ணமா கவனம் பெற்ற ரேவதி. அந்த கதாபாத்திரத்துல நடிகை மீனா ஒரு நாள் மட்டுமே நடித்த நிலையில சில காரணங்களால அவருக்கு பதிலா ரேவதி தேர்வானார். அவரே தன்னுடைய நினைவுகளை ஒரு பேட்டியில சொல்றாரு. கொல்கத்தாவில் மலையாள பட ஷூட்டிங்ல இருந்தேன். ஒரு நாள் எனக்கு ஃபோன் செஞ்ச டைரக்டர் பரதன் சார், என்னோட படத்துல ஒரு ரோல் இருக்கு, கிராமத்து சப்ஜெக்ட், நீ நடிச்சா நல்லா இருக்கும், உடனே வரணும் அப்படின்னு சொன்னார். ஏற்கனவே அவரோட ரெண்டு படத்துல வேலை செஞ்சிருக்கிறதுனால அவர் மேல எனக்கு இருந்த நம்பிக்கையில மறு பேச்சு பேசாம கதை என்னன்னு கூட கேட்காம சம்மதம் சொன்னேன். அப்ப நான் நடிச்சுக்கிட்டு இருந்த மலையாள படத்தோட டைரக்டரான பிரியதர்ஷன் சார் கிட்ட பரதன் சாரே பேசி சம்மதம் வாங்கினார். உடனடியே அங்கிருந்து புறப்பட்டு பொள்ளாச்சிக்கு வந்தேன். கமல் எழுதுனதுன்னு சொல்லி பிரிண்ட் ஸ்கிரிப்டை என்கிட்ட கொடுத்தார் பரதன் சார். மலையாளத்துல சில படங்களுக்கு ஸ்கிரிப்ட் படிச்சிருந்தாலும் முதல் முறையா தமிழ் படத்துக்காக எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்தது தேவர் மகன்ல தான். அந்த கதையை படிச்சதுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. பஞ்சவர்ணத்தை நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்கன்னு பரதன் சார் கிட்ட கேட்டுட்டு அவரோட எதிர்பார்ப்பு மனசுல பதிய வச்சுக்கிட்டேன். சரிகா மேடம் தான் அந்த படத்துக்கு காஸ்டியூம் டிசைனர். கொஞ்சம் டார்க்கா மேக்கப் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில லொகேஷன் போனேன். என்னை பார்த்ததுமே தான் எதிர்பார்த்த பஞ்சவர்ணமா நான் இருப்பேன்னு பரதன் சாருக்கு பெரிய நம்பிக்கை உண்டாயிருச்சு. எனக்கு முன்னாடி மீனா தேர்வு செய்யப்பட்டதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அவங்க ஏன் விலகினாங்கன்னு எனக்கு தெரியல. சிவாஜி சாரோட மரணத்துக்கு முன்னாடி தாடியோட இருக்கு கமல் என் கூட ஒரு சீன்ல தான் வருவார். அந்த சீனை உடனடியா எடுத்தாங்க. ஒரு கைதியின் டைரி, புன்னகை மன்னன் படங்கள்ல கமல் கூட ஏற்கனவே நடிச்சிருந்தேன். அதே போல அந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் பி சி ஸ்ரீராம் சார் கூடவும் அதுக்கு முன்பே சேர்ந்து வேலை செஞ்சிருக்கேன். அதனால ரொம்பவே பழக்கப்பட்ட டீம் கூட சேர்ந்து மறுபடியும் வேலை செஞ்சதால ஒவ்வொரு நாள் அனுபவமும் சுவாரஸ்யமா இருந்துச்சு. தன்னோட நடிக்கிற எல்லா கலைஞர்களுமே நல்லா நடிக்கணும்னு கமல் தனி கவனம் கொடுப்பார். வெகுளித்தனமான அந்த பஞ்சவர்ணம் எப்படி பேசணும், நடந்துக்கணும்னு தனிப்பட்ட முறையில அவரும் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நான் வியந்தும் ரசிச்சும் பாக்குற நபர்களோட அதிகமா பேசாம அவங்க செய்யற வேலைகளை மட்டுமே கூர்ந்து கவனிப்பேன். அப்படியே கமல் கூட வேலை செஞ்ச விஷயம் தாண்டி தனிப்பட்ட முறையில நான் அதிகம் பேசல. தேர் திருவிழா சீன்ல சுத்து வட்டாரத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மக்களை வரவழைச்சாங்க. அவங்க எல்லாருக்கும் பயனடைகிற மாதிரி மெடிக்கல் கேம்ப் நடத்தினாரு கமல். அந்த கிளைமேக்ஸ் சீனை சில நாட்கள் எடுத்தாங்க. அது வரைக்கும் அந்த மக்களுக்கு வயிறார சாப்பாடு கொடுத்து கமல் மூலமா மருத்துவ உதவிகள் கிடைக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அரசியல் ரீதியா இந்த படம் எப்படி பேசப்படும்னு யோசிக்கிற பக்குவம் அப்போ எனக்கு இல்ல. சிவாஜி சார், கமல் சார், பரதன் சார் இவங்களுடைய பங்களிப்போட இளையராஜா சாரோட மியூசிக், பி சி ஸ்ரீராமின் ஒளிப்பதிவு உள்பட பல விஷயங்களும் சிறப்பா அமைஞ்சாலெல்லாம் படம் ரொம்பவே சிறப்பா வந்துச்சு. சிவாஜியின் பாராட்டும் எஸ் ஜானகியின் குரலும் கூடுதல் வியப்ப கொடுத்திருக்கு. டப்பிங் பேசுறப்ப கமல் என் கூடவே இருந்து அந்த ராமநாதபுரம் ஸ்லாங்ல எப்படி பேசணும்னு ஒரு ஒரு வார்த்தையையும் உன்னிப்போட கத்து கொடுத்தார். இஞ்சி இடுப்பழகா பாடலின் தொடக்கத்துல உச்சி கொட்டுற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு மாடுலேஷனை வெளிப்படுத்தி இருப்பாங்க ஜானகி அம்மா. அதை எப்படி செய்யணும்னு நான் கமல் கிட்ட கேட்க அதை சரியா தெரிஞ்சுக்கிட்டு வந்து எனக்கு சொல்லி கொடுத்தார். அந்த பாட்டுல ஜானகி அம்மா எக்கச்சக்க மாடுலேஷன் கொடுத்திருப்பாங்க. அதை சரியா உள்வாங்கி என்னால முடிஞ்ச அளவுக்கு வாயசிச்சு நடிச்சேன். நான் ஹீரோயா நடிச்ச காலத்துல ஜானகி அம்மாவோட குரலுக்கு தான் நான் அதிகமா வாயசிச்சிருக்கேன். அது பத்தி ஒரு முறை இளையராஜா சார் கிட்ட கேட்டேன். நீ நடிக்கிற பாடல்களுக்கு ஜானகி அம்மா பாடுறதுதான் பொருத்தமா இருக்கும்னு அழுத்தமா சொன்னதை இங்க குறிப்பிட ஆசைப்படுறேன். தேவர் மகன் ரிலீஸுக்கு முன்னாடி சத்தியம் தியேட்டர்ல ப்ரிவியூ ஷோ நடந்தது. சிவாஜி சாருக்கு பக்கத்து சீட்ல நான் உட்கார்ந்திருந்தேன். அதனால பயத்துல அதிகம் சிரிக்காம என்னை கட்டுப்படுத்திக்கிட்டு படம் பார்த்தேன். படம் முடிஞ்சதும் அவரின் ஒரு கையால் என் கையை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு அவரோட இன்னொரு கையை என் கன்னத்துல தட்டி கொடுத்து செகண்ட் ஹாஃப்ல படத்தை நீ சாப்பிட்டுட்டேடான்னு சொன்னார். அவர் அவ்வளவு சீக்கிரத்துல யாரையும் பாராட்ட மாட்டார்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை பத்தி பிரபு கூட என்கிட்ட சொல்லியிருக்கார். அதனால சிவாஜி சாரின் வாழ்த்துல உணர்ச்சி வசப்பட்டு அழுதுட்டேன். படத்தோட 100வது நாள் வெற்றி விழாவில் பாலிவுட் நடிகர் திலீப்குமார் சார் கலந்துகிட்டார். என் கேரக்டர் பத்தியும் படத்துல என் நடிப்பு பத்தியும் கமல் அப்போதான் விரிவா பேசினார். அந்த படத்துல நான் நடிக்காம இருந்திருந்தா பெரிய கௌரவத்தை இழந்திருப்பேன்னு பெருமிதமா ரேவதி ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. ரேவதிய பத்தி சொல்லணும்னா பானுமதி அம்மாவுக்கு அடுத்தபடியா தன்னுடைய தனித்தன்மையை விட்டு கொடுக்காம அதே சமயத்துல ரொம்ப சுலபத்துல தவறு நடக்கக்கூடிய சினிமா இண்டஸ்ட்ரியில தன்னுடைய கௌரவத்தையும் தனக்குன்னு ஒரு பேரையும் நிலைநாட்டின சிறப்பான நடிகையும் தான் சொல்லணும் இவங்கள. பானுமதி அம்மாட்ட கூட எல்லாருமே பயப்படுவாங்க. அவங்களுக்கு பயங்கரமா கோபம் வரும், அவங்க பக்கத்துல யாருமே நெருங்க முடியாது அப்படின்னு பயப்படுவாங்க. ஆனா ரேவதி எந்த கிசுகிசுக்களையும் ஆட்டாம கடைசி வரைக்கும் தன்னுடைய தனித்தன்மையையும் விடாம தன்னுடைய திறமையால முன்னேறின சிறந்த நடிகை இவங்க. இவங்க இன்னைக்கு கூட யூடியூப் தளத்துல பெண்களுக்காக பாலியல் வன்முறைகளுக்கு எதிராக சிறந்த பேச்சாளர்களோட விவாத மேடை நடத்திக்கிட்டே இருக்காங்க. அது மட்டுமல்லாம சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்பாஸ்டிக் சொசைட்டின்ற டிசேபிள்டு சில்ட்ரனுக்காக நடத்தக்கூடிய தொண்டு நிறுவனத்துல அந்த காலத்திலிருந்து இணைந்து சேவை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய ட்ரஸ்டியும் கூட இவங்க. இன்னைய வரைக்கும் புதுமை பெண்ணா தன்னுடைய திறமையினால மட்டுமே முன்னுக்கு வைந்த மிகச்சிறந்த நடிகையில ரேவதியும் ஒருத்தவங்க. தனிப்பட்ட முறையில ரேவதியே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரேவதியனுடைய முதல் படமான மண்வாசனையிலிருந்து எனக்கு பிடிச்ச பாட்டு பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு, மலேசியா வாசுதேவன் சார் அவர்களும் ஜானகி அம்மாவும் பாடின அற்புதமான பாட்டு. அதுல அவ்வளோ ஒரு இன்னசென்ட்டா இருப்பாங்க ரேவதி. கேட்டு சந்தோஷப்படுங்க.
பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு கத்து விட்டு பேசி பேசி
உள்ள நூல்களின் வரிசையில இன்னைக்கு பார்க்க போற புத்தகம் சினிமா சம்பந்தப்பட்ட புத்தகம். கே என் சிவராமன்கிறவர் எழுதின புத்தகம் தெரிந்த சினிமாவும் தெரியாத விஷயங்களும். பொதுவாக சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன்னு கவிதாலயால வேலை செய்தவர் எல்லாமே சொல்லுவாங்க. அவர் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்காரு சினிமா பத்திர நிகழ்ச்சிகளை விஷயங்களை அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இவர் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தனுக்கு அடுத்தபடியா சினிமாவை பற்றிய தெரிந்த சினிமாவும் தெரியாத விஷயங்களும்ன்ற தலைப்புல ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அவருடைய இன்னொரு புத்தகம் கூட நமது நூலகத்துல கிடைக்குது, கர்ணனின் கவசம். கொஞ்சம் வித்தியாசமான எழுத்தாளர் இவரு. இவர் KNS மாலனிடம் பத்திரிகை தொழில் பயின்றிருக்காரு. ஜனரஞ்சக முதல் தீவிர இலக்கிய இதழ்கள் வரைக்கும் படிக்கக்கூடிய வித்தியாசமான அறிவு ஜீவி இவர். நிறைய நூல்களை படிச்சிருக்காரு. யாரை பார்த்தாலும் இந்த நூலை படிச்சிருக்கீங்களா படிச்சு பாருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சிபாரிசு பண்ணக்கூடிய அளவுக்கு புத்தக வாசிப்புல ரொம்பவும் ஈடுபாடு உரியவர். இந்த புத்தகத்தை பத்தி சொல்லணும்னா தினகரன் வெள்ளி மலர் இணைப்பிதழில் வெளியான டைரக்ட் கட் என்ற தொடரின் நூல் வடிவம் தான் இது. ஒரு ஒரு சினிமாவின் உருவாக்கத்துக்கும் பின்னால் இருக்கும் பிஹைண்ட் த சீன்ஸ முடிஞ்ச அளவு இந்த புத்தகம் பதிவு செய்ய முயன்றிருக்கிறது. வீழ்ச்சியே அல்ல, எண்ணற்ற சிரமங்களுக்கு இடையில் படைக்கப்பட்டதை வெளிச்சமிட்டு காட்ட முற்பட்டிருக்கிறது. இதுல வெற்றிகள் இடம்பெற்றிருக்கின்றன, தோல்விகள் குறிக்கப்பட்டிருக்கின்றன, களைகள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் போற்றப்பட்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் அடிநாதமா நம்பிக்கை விதைக்கப்பட்டிருக்கிறது. சினிமா என்பது கனவு தொழிற்சாலையும் அல்ல, இதுவும் ஒரு தொழிற்சாலை. இதுலயும் நல்லது கெட்டதுகள் உண்டு. அப்படிப்பட்ட தொழிற்சாலையின் சில துளிகள் தான் இவை. நமது நூலகத்துல எல்லா விதமான புத்தகங்களும் கிடைக்குது, எடுத்து படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
நல்லது நேயர்களே, நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். இன்றைய நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் அவர்களும் ஸ்ரீகாந்த் அவர்களும் இணைந்து நடித்த தங்கப்பதக்கம் திரைப்படத்திலிருந்து சில காட்சிகளை கேட்டு மகிழ்ந்தோம். அதே போலவே நம்முடைய அன்பு அறிவிப்பாளர் திருமதி அன்னபூரணி அவர்கள் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான தேவர் மகன் திரைப்படத்தினுடைய சிறப்பு அம்சங்களை சிலாக்கித்திருந்தார். இரண்டு படத்திற்கும் சில ஒப்பீடுகளை பார்த்தோமானால் இரண்டு படத்திலும் தந்தையாக சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்திருக்கின்றார். முன்னது படத்தில் அவருடைய சொல் பேச்சு கேளாத மகனாக ஸ்ரீகாந்த் அவர்களும், இரண்டாவது படத்தில் தந்தையினுடைய சொல் கேட்டு தன்னுடைய எதிர்காலத்தையும் தன்னுடைய காதலையும் துறந்து சமுதாய கட்டுப்பாட்டிற்காக வாழ்கின்ற ஒரு மகனாக கமலஹாசன் அவர்களும் நடித்திருந்தார்கள். இந்த ஒப்பீட்டுடன் இந்த வார நிகழ்ச்சியினை முடிக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். அதுவரை இன்றைய நிகழ்ச்சி சிறக்க உதவிய திருமதி அன்னபூர்ணி அவர்களுக்கு நன்றியினை கூறி மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கும் முறை விடைபெறும் நான் மணிலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா?
இஞ்சி ஏடு பழக மஞ்சச்சவ பழக இஞ்சி ஏடு பழக மஞ்சச்சவ பழக கள்ளச்சீர்